ஸ்பைடர் மேன். இந்த பேர் தெரியாத யாருமே இருக்க முடியாது. குறிப்பாக 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற யாருக்குமே அந்த பேர் தெரியாமல் இருக்காது. மக்க முழுமட்டைங்க 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன குஞ்சானுங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஸ்பைடர் மேன்னா யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் சூப்பர் ஹீரோஸில் அவருக்கு நிச்சயமாக ஒரு இடம் இருக்கும். என் மனசில் அவருக்கு ஒரு இடம் இருக்குது. ஸ்பைடர் மேன் சொல்லும்போது அவருடைய அந்த ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் எப்படி சொல்கிறது, லோக்கலாக சொல்லணுன்னா விவேக் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, போடா போ, நான் என்ன ஸ்பைடர் மேன் மாதிரி கையிலேருந்து பச்சைக்கு பச்சைக்கு கம்மு விட்டு உன்னை காப்பாற்ற சொல்கிறியான்னு கேட்குற மாதிரி, ஸ்பைடர் மேன் அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஒரு மாஸ்க், அந்த வெப் ஸ்லிங்கிங், அந்த கேரக்டரோட ஆக்ரோபேட்டிக் மூவ்ஸ், இதெல்லாம் முதல்ல தோணும். பட் அது கூடவே ஸ்பைடர் மேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஸ்பைடர் மேன், குறிப்பாக 90s கிட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய காமிக் ரீடர்ஸ் கிடையாது. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒன்று டிவியில் காட்டுனாவோ இல்லை பிக் ஸ்க்ரீனில் மூவியாவோ வந்து தான் நம்ம எல்லோரும் அதை முதல்ல பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் பெரும்பாலானவங்களுக்கு அந்த அனுபவம் அப்படி தான் கிடச்சிருக்கும். அவர் அப்படி தான் அறிமுகமாயிருப்பார். எனக்கு ஏர்லி டேஸில் சின்ன வயசில் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் ஸ்பைடர் மேன் கார்ட்டூன்ஸை பார்த்தது ஞாபகம் இருக்குது. ஆனாலும் ஸ்பைடர் மேன் ஒரு லார்ஜர் தேன் லைஃப் கேரக்டராக, ஒரு பெரிய பிரம்மாண்டமான உருவமாக எப்போ தெரிஞ்சதுன்னா அது தியேட்டர்ஸ்க்கு படமாக வந்தப்போ தான், லைவ் ஆக்ஷன் மூவியாக வந்தப்போ தான். ஸோ நம்ம அலசலை அங்கேருந்தே அலசி எடுத்துருவோம். ஸ்பைடர் மேன் 2004 முதல் முறையாக டாபி மெக்ரே அவர் தான் ஸ்பைடர் மேனாக நடித்தார். ஸ்பைடர் மேனுக்கு ஒரு முகம்னா டக்குன்னு அவர் முகம்தான் நமக்கு ஞாபகம் வரும், பீட்டர் பார்க்கர். அதுதான் அந்த கேரக்டரோட பேர், அதுதான் ஸ்பைடர் மேன். டோபி மெக்ரே அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா பொருந்தி போயிருந்தார். அண்ட் மேரி ஜெயின், கர்ஸ்டன் டன்ஸ்ட், மேரி ஜெயின் ஸ்பைடர் மேன் யூனிவர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தெரிஞ்சாலும் ஸ்பைடர் மேனை டிஃபைன் பண்ணுற ஒரு கேரக்டர் மேரி ஜெயின். ஸோ நம்ம அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அதை நம்ம அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர் மேனில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ 2004 ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடர் மேன் வந்தப்போ, ஈவன் தோ எனக்கு டப்பிங் இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் அப்போவே தெரியும்னாலும் கூட, நானும் அந்த படத்தை டப்டு வெர்ஷனில் தான் ஃபஸ்ட் பார்த்தேன். எனக்கு அது இன்றைக்கும் மறக்க முடியாதுன்னு நினைவாக தான் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியே. பட் அதில் ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் மொமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மென்ஷன் பண்ண வேண்டிய மெமரபிள் மொமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, லைக் எவ்ரி ஒன் எல்ஸ், அந்த அப்சைட் டவுன் கிஸ் சீன், மேரி ஜெயின் அவர் தலையீழ தொங்கினபடியே வந்து அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவார். என்னடா படத்தில் எவ்வளவோ ஃபைட் சீன்ஸ் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு நீ கிஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நச்சுன்னு ஒரு இச்சிலேருந்து ஆரம்பிக்கலான்னு தோணுச்சு அதான். அண்ட் அந்த படத்தில் அடுத்த மோஸ்ட் மெமரபிள் மோமெண்ட்னா அது க்ரீன் காப்ளின். க்ரீன் காப்ளின் மார்வல் காமிக்ஸோட ரொம்ப முக்கியமான சூப்பர் வில்லன்ஸில் ஒருத்தர். நல்ல வேளை ஸ்பைடர் மேனோட முதல் மூவி அடாப்டேஷனுக்கு அவரை யூஸ் பண்ணாங்க. பட் காமிக்ஸில் இருந்த அளவுக்கு ரொம்ப பச்சை பச்சையல்னு காட்டாமல் பிக் ஸ்க்ரீன் அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவரை கொஞ்சம் ஒரு மெட்டாலிக் க்ரீனாக மாற்றி அவரை ஒரு டைப்பாக கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கு உயிர் கொடுத்தது வில்லம் டேயோஃப், ஹாலிவுட்டோட ஐக்கானிக் ஆக்டர்ஸில் அவரும் ஒருத்தர். க்ரீன் காப்ளினாக வாழ்ந்திருந்தாருன்னே சொல்லலாம் அந்த படத்தில். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவரோட கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா வில்லன் இல்லாமல் சூப்பர் ஹீரோ கிடையாது. பட் வில்லம் கிட்ட ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவரோட படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 99% படத்தில் அவர் நல்லவராக நடிச்சிருந்தாலும் கெட்டவராக நடிச்சிருந்தாலும் கடைசியில் அவரோட கேரக்டர் செத்து தான் போவோம், சாகிறதுக்காகவே செஞ்சு கொண்டு வந்த ஒரு கேரக்டர் மாதிரி. அப்படி இருக்கிறப்போ சூப்பர் ஹீரோ படத்தில் வில்லன் சாகாமலேயே இருப்பான், செத்து தான் ஆகணும். ஸோ அது முக்கியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஸ்பைடர் மேன் மாதிரியான ஃப்ரான்ச்சைஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த யூனிவர்ஸில் ஸ்பைடர் மேனுக்கு வில்லன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. அவருக்கு வகை வகையாக ரகரகமாக வில்லன்ஸ் இருக்காங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான வில்லன்லேருந்து முட்டாள்தனமான வில்லன்லேருந்து பரிதாபகரமான வில்லன் வரைக்கும் இருக்காங்க. ஸ்பைடர் மேன் அனிமேட்டட் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அதோடய டேஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி எபிசோடில் வர வில்லன்ஸ், அவங்களோட பேக் ஸ்டோரி, வாவ், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஓகே, கம்மிங் பேக் டு த மூவி, ஸ்பைடர் மேன் பார்ட் 1 2004, அந்த மூவி ரிலீஸ் ஆகி உலகம் பூரா ஒரு சக்க போடு போட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேனோட மாஸ்க், ஸ்பைடர்மேனுக்கு பின்னாடி இருக்கிற பீட்டர் பார்க்கரோட எத்தாஸ் அண்ட் பீட்டர் பார்க்கெட் ஒரு நேர்டி கிட், ஒரு சாதாரணமான ஆள். அவன் சூப்பர்மேன் மாதிரி பிறக்கும் போதே பவரோட வரல, இல்லை மற்றவங்கள மாதிரி பெரிய பணக்காரன் கிடையாது, இல்லை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்ச ஒரு ஆள் கிடையாது. பெரும்பாலான நேர்டி கிட்ஸ் மாதிரி தான் அவன். கண்ணு தெரியாது சரியா, கண்ணாடி போட்டிருப்பான், ஒல்லையாக இருப்பான், வீக்காக இருப்பான், புள்ளீஸ்கிட்ட அடி வாங்குவான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு எக்ஸ்பெடிஷனுக்கு எங்கேயோ போகும்போது ஒரு லேபில் ரேடியோ ஆக்டிவால் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்பைடர் இவரை கடிச்சிரும். அதை இன்ஜெக்ட் பண்ணுற வெனம் இவரோட உடம்பை மாற்றிடும், அதனால் இவருக்கு பவர் கிடச்சிரும் அப்படின்னு கதை ஸ்டார்ட் ஆகும்போது, ஏன்னா பூமர்கள்லாம் ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம பூமராக இருக்கோம், ஏன் வயசாளுங்க, அப்போ இருந்த ஒரிஜினல் பூமர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதெல்லாம் வர பேடம்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நையாண்டி பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஆனால் அன்றைக்கி நமக்கு அவர் தான் பெரிய ஹீரோவாக இருந்தார். ஏன்னா அவருக்கு முன்னாடி இந்தியாவில் வந்த ஒரிஜினல் ஹீரோஸ் அப்படிங்கிற பேரில் வந்த ஹீரோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஜிலேபியை சுற்றி விட்ட மாதிரி இந்த தீபாவளிக்கு சங்கு சக்கரத்தை சுற்றி விட்டால் ஒன்று சுயின்னு சுற்றிட்டு வந்து நிற்கும்ல, ஒரு டம்முன்னு வந்து புஷ்ஷுன்னு வெடிக்குமே, அந்த மாதிரி பேரில் சக்திமான ஒரு கர்மத்தை கொண்டு வந்து இறக்கியிருந்தானுங்க ஏர்லி 90s. அதையெல்லாம் பார்த்து ஃபயர் ஓடிக்கிட்டு இருந்த நமக்கு இவர் கையிலேருந்து பச்சக்கு பச்சைக்குன்னு கம்மு விட்டு அப்படி வந்து நிற்கிறது, ஸ்டைலாக கெத்தாக நிற்கிறத பார்க்கும்போது செமையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த சூப்பர் ஹீரோ ஒன்றும் நம்ம சக்திமான் மாதிரி கிரிஞ்சு பண்ண மாட்டார். உதாரணத்துக்கு சீக்ரெட் ஐடென்டிட்டிங்கிற பேரில் ஹீரோயின் சும்மா அவன் பேர் என்னன்னு தான் கேட்கும்,
கங்காதர், ஹோம் காதர், ஹோம் காத்திர காத்திர, சாத்திரி புத்திரி, சாத்திரி புத்திரி, சாத்திரி புத்திரி, ஜும் 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 ஜும்,
கொஞ்சம் இருங்க நான் போய் டீயும் ரெண்டு வடையும் சாப்பிட்டுட்டு தூக்கம் போட்டுட்டு எழுந்திரிச்சு வரேன், அது வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் பேரையே 2 கிலோமீட்டருக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான், அதை ஜோக்குன்னு வேறு நினச்சிப்பானுங்க. அப்படிப்பட்ட கிரிஞ்சையெல்லாம் பார்த்து வளர்ந்த நமக்கு ஸ்பைடர்மேன் உண்மையிலேயே ஒரு ஆதர்ச ஹீரோ தான். அவர் மணிக்கணக்கில் டைலாக் பேச மாட்டார், சக்தி கொடு அப்படின்னு யார்ட்டையும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வானத்துலேருந்து ஸ்பெஷலாக பவர் இறங்குற மாதிரியோ, இல்லை காஞ்சி போன காஞ்சனா ராகவ லாரன்ஸ் மாதிரி முகத்தை கொடூரமாக வச்சுக்கிட்டு பேய் மாதிரி வேஷம் போட மாட்டார். இம்பிட்டுக்காண்டி ஒரு சின்ன ஸ்பைடர் கிடைச்சது தான், அவ்வளோதான், அது சரியான ஆளை கிடைச்சிருச்சு, சரியான கேண்டிடேட். வீக்காக இருக்கிற ஒருத்தர் ஹீரோ ஆகிட்டார், அதுவும் பொறுப்பான ஹீரோவாக அவர் மாறுறதுக்கு. மற்ற கதையிலலாம் பொதுவாக ஹீரோயினை சாகடிப்பாங்க, இதில் பேட்மேன் கதை மாதிரி தான், அம்மா அப்பாவுக்கு பதிலாக அங்கிள் கேரக்டரை போட்டுருவாங்க. ஸோ அங்கிள் இழந்தப்போ இவருக்கு கோபம்லாம் வரும், அவர் சாவுக்கு காரணமானவனை கொல்லணும்னு தேடி பிடிச்செல்லாம் போவார், ஆனால் கொல்றதுக்கு மனசு வராது. ஸோ அதுக்கப்புறமா தான் இவர் நல்லதை செய்யணுங்கிற ஒரு ஹீரோவாக மாறுவார், ஸ்டோரி பில்டப்பாகவும் மக்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோவாகவும் மாறுவார், க்ரீன் காப்ளினோட எதிரியாகவும் மாறுவார். கிளைமேக்ஸ் என்னங்கிறத எல்லாருக்கும் தெரியும். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு இப்போ நான் ஸ்பாய்லர் சொல்கிறேன்னா கிரிஞ்சு பண்ண மாட்டேன், பார்க்காதவங்களும் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. எனிவே, ஸ்பைடர்மேன் உருவாக்குன அந்த இம்பேக்ட் நம்ம மனசுலேருந்து குறையறதுக்கு முன்னாடியே பேக் டு பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் விட்டுட்டு 2004 ஸ்பைடர்மேன் 2 ரிலீஸ் பண்ணாங்க. போன தடவை வந்த வில்லன்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அனிமேஷன் நம்ம பார்த்ததை விட இந்த மூவி அடாப்டேஷனில் நாம் பார்த்த டாக்டர் ஆக்டேவியஸ் அப்படியே எங்கப்பா. ஸ்பைடர்மேன் 2 நமக்கு முதல்ல அவர் ஞாபகம் வருவார், அப்புறம் அந்த படத்தில் வர ட்ரெயினை காப்பாற்றுற சீன், பீட்டர் பார்க்கர் நிறைய வெப்ஸ்லிங் விட்டுக்கிட்டே வந்து சக் 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 சிங் விட்டுக்கிட்டே வந்து அந்த ட்ரெயினை காப்பாற்றுற அந்த சீன், தியேட்டரில் சின்ன பசங்களாம் அதை பார்த்துட்டு ஆ ஊ வா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டதெல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் போலவே இந்த படத்துடைய வில்லனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. லைக் இவரும் ஒரு நல்லவர் தான், ஆனால் சூழ்நிலையால் கெட்டவராக மாறுவார். அவரோட ரீசர்ச்க்காக அவர் யூஸ் பண்ண அந்த ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ், அந்த டென்டக்கல்ஸ் மாதிரி இருக்கிற, அந்த ஆக்டோபஸோட டென்டக்கல்ஸ் மாதிரி இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்ம்ஸே ஒரு விபத்தினால் அவர் உடம்போடு இணைஞ்சிரும், அது அவரோட பார்ட் ஆஃப் த பாடியாக மாறிடும், அதுங்க அவரை கண்ட்ரோல் பண்ணும், ஒரு வகையான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி மாறிடுவார், வெறியில் ஒரு தாண்டவம் ஆடுவார். ஆனால் இந்த படத்துடைய சிறப்பு அது மட்டும் கிடையாது, ஸ்பைடர்மேன் அண்ட் ஆக்டேவியஸோட சண்டையையும் தாண்டி இந்த படத்தில் ஸ்பைடர்மேன் அவனுக்குன்னு இருக்கிற பர்சனல் பேட்டில், அதுவும் பர்சனல் எமோஷ்னல் பேட்டில்ஸ், அவன் மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டம், ஒரு சரியான வேலை கிடைக்காது, சாதாரண ஃபோட்டோகிராஃபர் வேலை தான், முதல் பார்ட்டில் அவர் மேலே இருந்த அந்த ஒரு பரிதாபம், சூப்பர் ஹீரோவாக மாறினதுக்கப்புறம் அவரை நம்ம வியப்பாக பார்க்க வச்சது எப்படியோ, அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் அவர் சூப்பர் ஹீரோவாகவே மாறியிருந்தாலும் கூட அவர் இன்னும் நேர்மையான சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்கிறாரு. வாவ், தன்னலமற்ற சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். சாதாரண பீட்சா டெலிவரி மேனாக கூட வேலை பார்ப்பார். அண்ட் அவருக்கு பெருசாக லக்கும் அடிக்காது பர்சனல் லைஃப்பில், எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவரால் அவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு வாடகை கூட சரியாக கொடுக்க முடியாது. கோடம்பாக்கத்தில் சினிமா சான்ஸ் தேடி அலைஞ்சிகிட்டு இருக்கிற டேரக்டர்ஸோட நிலைமை மாதிரி அவர் நிலைமை அந்த படத்தில். ஆனாலும் வறுமையிலும் காதல் வரக்கூடும் இல்லையா? ஸோ மேரி ஜேன் அவர் லவ் பண்ணிகிட்ருப்பார் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். செகண்ட் பார்ட்லேயும் அது தொடரும். மேரி ஜேன் கிட்டே போய் அவரை டேட் பண்ண ட்ரை பண்ணுவார், லவ் பண்ணுறத சொல்ல ட்ரை பண்ணுவார். ஆனால் அவர் வாக்கு கொடுத்த மாதிரி அவளுடைய ஸ்டேஜ் பிளேக்கு கூட அவரால் டைமுக்கு போக முடியாது. ரொம்ப லேட்டாக தான் போவார், பல தடவை நேராக போக முடியாமல் போயிடும். அதனால் அவங்களுக்குள்ள நிறையா சண்டை வரும். சிம்பிளாக சொன்னால் செட் ஆகாது. அவள் வேறு லீக்லேயும் இவர் வேறு லீக்லேயும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் லேட்டாக போகும்போது அவள் வேற ஒருத்தனை டேட் பண்ணுறத காட்டும்போது இவர் தலையை தொங்க போட்டுகிட்டே வந்துடுவார். பட் அவருக்கு இந்த படத்தில் இந்த லவ் பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த இரட்டை வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற அந்த அறியாமை தான் அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் மூவின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் உலகத்தை வந்து அந்த வேர்ல்ட் பில்டிங்கில் வந்து இந்த படம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஸ்பைடர்மேனோட கேரக்டர் என்ன, ஹூ ஹீ இஸ், வாட் ஹீ டஸ், அண்ட் அவன் எதுக்காக அதையெல்லாம் செய்கிறான், வாட் இஸ் ஹிஸ் ட்ரைவிங் ஃபோர்ஸ், அதையெல்லாம் இந்த படம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸை இந்த படத்தில் தான் வந்து பதிய வச்சுருப்பாங்க. இப்போ நம்மெல்லாம் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய திறமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சூழ்நிலை காரணமாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட பெரிய பேஷனை நம்ம விட்டு கொடுக்குறோ மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம், நம்ம கேட்குறவங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். அதை மனசில் வச்சுக்கிட்ட மாதிரி எழுதியிருப்பாங்களா என்னென்னு தெரில. ஸ்பைடர்மேன் ஹி ஸ்லோலி ஸ்டார்ட்ஸ் டு லூஸ் ஹிஸ் பவர். அந்த படத்தில் மேரி ஜேனை பார்க்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பவர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். வெப் ஸ்லிங் பண்ணி போய்கிட்டே இருப்பார், டக்குன்னு ஸ்லிங் நின்று போயிடும், அந்த ஸ்டிக்கி எஃபெக்ட்ஸ்லாம் அவர் கையிலேருந்து போயிடும். அவரால் வந்து வால் வாக் பண்ண முடியாது, வால் ஜம்ப் பண்ண முடியாது, கீழே விழுந்து அடிபட்டுருவார். ஸோ அவரோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு அன்டிஸ்ட்ரக்டபிள் ஃபோர்ஸாக மட்டுமே ஒரு சூப்பர் ஹீரோவை காட்டாமல் அவருக்கும் வானரபிலிட்டிஸ் இருக்குது. லைக் சூப்பர்மேனுக்கு வீக்னஸ் அப்படின்னு சொன்னால் அது கிரிப்டனைட் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு பொருளாக அவரோட வீக்னஸாக காட்டப்பட்டிருக்குமே தவிர அதில் ஒன்றும் பெரிய மீனிங் இருக்காது. பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்பைடர்மேன், அந்த படத்துலேயே அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம்லாம் இருக்காது. அது நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷனுக்கே அவங்க விட்டுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் காமிக் சைட் போனோம்னா ஸ்டான்லி காமிக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து ஒரு ஃப்ளூ மாதிரி வரும், அது அவரோட பவர்ஸை பாதித்து அவரை வீக் ஆக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சில ப்ளாட் லைன் இருக்கும். பட் மூவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த பவர் ஏன் குறையுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியாது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆக்டேவியஸோடு நடக்கிற நேருக்கு நேரான அந்த சண்டே, அந்த பயங்கரமான ஃபைட், அதெல்லாம் எந்த அளவுக்கு வெயிட்டேஜோடு இருக்குமோ அதே அளவுக்கு மனசளவில் எமோஷ்னலாக பீட்டர் பார்க்கருக்கு நடக்கிற சண்டை, அந்த ஸ்ட்ரகிள், அதெல்லாமே ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. பட் ட்ரூ லவ்ஸ் நெவர் ஃபெயிலுங்கிற மாதிரி மேரி ஜெயின் இவர் அவங்க வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தால் கூட இவரை ஒரு தடவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டேட் மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஆக்டேவியஸ் வந்து மேரி ஜெயினை கடத்திட்டு போயிடுவார். அந்த சீன்லேருந்து தான் திரும்பவும் பீட்டர் பார்க்கருக்கு பவர் கிடைக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் சீன்ஸில் எப்போயோ வந்து தனக்கு இந்த லைஃபே வேணாம், ஹீரோ லைஃபே வேணான்னு சூப்பர் ஹீரோ காஸ்ட்யூமையே தூக்கி குப்பையில் போட்டிருப்பார். அது டெய்லி பியூகிள் பத்திரிகையில் இருக்கும், அந்த ஆஃபீஸ், அந்த பத்திரிக்கையோட ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. ஸ்பைடர்மேன் இனிமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் சீன்ஸில் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இவருக்கு பவர் வந்துருச்சுன்ன உடனே திரும்ப அந்த காஸ்ட்யூம் எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு ஹீரோ ஹீரோயினை காப்பாற்ற போவார். ஸோ இந்த படத்தில் லவ், பர்சனல் லைஃப், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஒரு ஹீரோவை பாதிக்குது. அண்ட் அதே ஹீரோவுக்கு அதே லவ், அதே ஸ்ட்ரெஸ், அதே கடமை இதெல்லாம் திரும்பவும் அவருக்கான வாய்ப்பை கொடுக்குது. நம்ம ஊர் மசாலா ரேஞ்சுக்கு இல்லைன்னாலும் கூட இந்த கதையை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளால் அது கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ ஸ்பைடர்மேன் 2வும் 2004 ரொம்ப முக்கியமான ஒரு படமாக வந்து நிறைய பணம் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நிறைய தியேட்டர்ஸில் ஓடினது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனை நம்ம மனசில் ஏற்கனவே ஆழமாக இறங்கியிருந்தவரை நச்சுன்னு நங்குற மாதிரி அடித்து உள்ளே இறக்கின டைம் அது. அண்ட் அப்போ இந்த டிசி வர்சஸ் மார்வல் யூனிவர்ஸ் தகராறெல்லாம் உருவாச்சான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஸ்பைடர்மேனை பற்றி மட்டுமே தான் நம்ம யோசனை இருந்தது. ஸோ ஸ்பைடர்மேன் 2 சூப்பர் ஹிட், அதுக்கப்புறமா ஸ்பைடர்மேன் 3 கொஞ்சம் டிலேவாக 2007 வந்தது. சாம் ரைமி ட்ரையாலஜியில் இதுதான் அவரோட கடைசி மூவி. பட் இந்த மூவியில் ஒரு நல்ல விஷயம், இன்னும் கொஞ்சம் புதுசாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அன்லைக் த ப்ரீவியஸ் மூவிஸ் இந்த படத்தில் மொத்தம் 3 பேடிஸ், அதாவது 3 வில்லன்ஸ், சாண்ட்மேன், வெனம், அப்புறம் புது கிரீன் காப்ளின், அதாவது நார்மன் ஆஸ்பானுடைய பையன் ஹாரி ஆஸ்பான் தான் இதில் புது கிரீன் காப்ளின். ஸோ ஸ்பைடர்மேனுக்கு ஒரே நேரத்தில் 3 எதிரிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 மூவிஸ்லேயுமே அந்த பிளாட் லைன், அந்த ஸ்டோரி, அவங்க கதை சொல்லியிருக்கிற விதம், ஸ்பைடர்மேனை அவங்க நமக்கு அறிமுகப்படுத்தின விதத்தில், ஸ்பைடர்மேன் ஒரு எளிய மனிதர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, அவங்களுக்கான ஒரு மேஸ்காட் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலையும் அது கண்டினியூ ஆகும். ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற அதே பிரச்சனைகள், அதாவது பீட்டர் பார்க்கருக்கு இருக்கிற அதே பர்சனல் பிரச்சனைகள் இதுலேயும் கண்டினியூ ஆகும். சொல்லப்போனால் இன்னும் ரொம்ப அதிகமாகும். அண்ட் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் பீட்டர் பார்க்கர் தன்னோட கண்ட்ரோலை இழக்கிறது, வேற ஒரு ஆளாக மாறுறது, இதெல்லாம் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. என்னதான் வில்லன்ஸ் வெளியிலேருந்து வந்தாலும் கூட பீட்டர் பார்க்கரே தனக்கு வில்லனாக மாறுறது அப்படின்னா அவனோட கோபம். அதுக்கு ஒரு முக்கியமான பிளாட் லைனாக அவங்க அதில் வச்சிருந்தது, ஃபஸ்ட் பார்ட்டில் இறந்து போன அங்கிள் பென்னோட கில்லரை அவன் வந்து துரத்துட்டு போயிருப்பான் ஃபஸ்ட் பார்ட்டில், பட் அவன் கொல்ல மாட்டான், அவன் தானாக கீழே விழுந்து இறந்து போயிடுற மாதிரி சீன் இருக்கும். பட் அவன் கிடையாது, ஒரிஜினல் கில்லர் வேற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி இந்த பார்ட்டில் ரிவீல் பண்ணும்போது அது அவனுக்குள்ள மாற்றங்களை உருவாக்கும், பழிவாங்கிற எண்ணத்தையும் உருவாக்கும். பட் அது எப்படி நல்லா இருந்த ஒரு ஸ்பைடர்மேன் எப்படி இப்படி மாறுவான் அப்படின்னா, இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு முக்கியமான வில்லன், இந்த வில்லன் கேரக்டர் மற்ற வில்லன் மாதிரி கிடையாது, இதுக்கு ஸ்ட்ராங்கான கைகளோ கால்களோ பெரிய உருவமோ இல்லை ஹைடெக் வெப்பனோ கிடையாது, பட் அது ஒரு ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட்டான சிம்பியோட், அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சிம்பியோட், வேற்று கிரகத்திலேருந்து பூமிக்கு வந்த ஒரு சின்ன பிளாக் கூ மாதிரி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாம் ஹேடி நடித்த அந்த வினமாக தான் நான் சொல்கிறேன், பட் அவங்க அதை பொர்ட்ரே பண்ணியிருக்கிறது வேறு ஒரு யூனிவர்ஸில் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்பைடர்மேன் 3rd பார்ட்டை பொறுத்த வரைக்கும், வெனம் இஸ் அ பியூர் டெவில். ஆக்சிடென்டலாக பீட்டர் பார்க்கரோட அதை இணையும், பீட்டர் பார்க்கரோட ஸ்பைடர்மேனையும் பீட்டர் பார்க்கரையும் அது வேறு மாதிரி மாற்றும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் கலர் ஸ்பைடர்மேன் சூட்டில் நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்தது அது தான். அதுக்கு முன்னாடி கார்ட்டூன்லேயோ காமிக்ஸ்லேயோ பார்த்துருக்கலாம், ஆனால் இந்த புது நூற்றாண்டில் எல்லாருக்கும் பரவலாக தெரிய வச்சது அந்த படம் தான். ஸோ அந்த விஷயத்தில் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ட்ரெஸ்ஸோட கலர் மாறினது மட்டும் இல்லாமல் பீட்டர் பார்க்கரோட மனசையும் அந்த சிம்பியோட் மாற்றும். அது ஏற்கனவே வீக்காக இருக்கிற மேரி ஜெயின் அண்ட் பீட்டர் பார்க்கரோட உறவை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போகும். மேரி ஜெயின் அவங்க லைஃப்பில் அவங்க வேறு ஒருத்தரை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, டெய்லி பியூகல் ஓனரோட பையனையே அவங்க டேட் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம சார் தனிமையில் சோக வாத்தியம் வாசிப்பார், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் பண்ணுறது தப்புன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பார். பட் அந்த சிம்பியோட் அவரை விட்டு போகாது, ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அது அவரை விட மறுக்காது. பட் அது அதுக்கிட்டேருந்து அவர் தப்பிச்சதுக்கு அப்புறமா இந்த பார்ட்டில் இன்னொரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எடி ப்ராக் அண்ட் ஹாரி ஆஸ்பான். முதல்ல எடி ப்ராக் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். எடி ப்ராக் பீட்டர் பார்க்கருக்கு போட்டியாக வர ஒரு புது ஃபோட்டோகிராஃபர். அவன் பீட்டர் பார்க்கரை ஃபாலோ பண்ணுறது மூலமாக தானும் ஸ்பைடர்மேனை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் ஒரு நாள் ஃபாலோ பண்ணி வரும்போது, பீட்டர் பார்க்கர் அவன் உடம்புலேருந்து வெளியே கிழிச்சு எறிகிற அந்த வெனம் எதிர்பாராத விதமாக ப்ராக்கோட உடம்புல போய் சேர்ந்துடும். ப்ராக்குக்கு பீட்டர் பார்க் மேலே இருக்கிற அந்த வெறுப்பின் காரணமாக அந்த சிம்பியோட் ப்ராக்கோட நல்லா இணைஞ்சிரும், அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபர்மிடபிள் ஃபோவாக மாறுவாங்க நம்ம ஸ்பைடர்மேனுக்கு. இப்போது ஹாரி ஆஸ்பான்க்கு போவோம். இன்னொரு பக்கம் ஹாரி அப்பாவை இழந்த வேதனை, ஸ்பைடர்மேன் தான் தான் அப்பாவை கொண்டுட்டான் அப்படின்னு நினச்சி தான் செகண்ட் பார்ட்டில் டாக்டர் ஆக்டேவியஸை ஏவி ஸ்பைடர்மேனை வர வச்சு கொள்ள ட்ரை பண்ணும்போது தான் அந்த ஸ்பைடர்மேன் தான் தன்னுடைய ஆறுயிர் நண்பன் பீட்டர் பார்க்கர்னு தெரிஞ்சு அதிர்ச்சியில் மயங்கிடுவான். பட் இந்த பார்ட்டில் அவனும் ஃபாலோயிங் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கோவத்துலேயும் வெறியிலையும் பார்க்கர பழிவாங்க முயற்சி பண்ணுவான். இதுதான் ஹாரிக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி. என்னதான் ஹாரி ஆஸ்போர்ன் கிட்ட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருந்தாலும், பீட்டர் பார்க்கர் அண்ட் அந்த சிம்பியோட்டோட ரிலேஷன்ஷிப்பில் நல்லதும் ஒரு கெட்டதும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிம்பியோட் ரிலேஷன்ஷிப்பே பீட்டர் பார்க்கரை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றும். ஸோ இதுதான் ஸ்பைடர்மேன் 3ல ஸ்பைடர்மேனுடைய வில்லன்ஸ்க்கு இருக்கிற பொதுவான பேக் ஸ்டோரி. இன்னொரு பக்கம் சாண்ட்மேன் கூட அவருக்கு இருக்கிற கன்ஃபன்டேஷனும் வழக்கமான ஸ்பைடர்மேனுக்கும் பேட்காய்க்கும் உண்டான கன்ஃபன்டேஷன் கிடையாது. பார்க்கர் வெனமோட இன்ஃப்ளூயன்ஸ்னால சாண்ட்மேனை கொன்னே ஆகணும்னு துடிப்பார். பட் எவென்ச்சுவலி, லைக் ஐ செட் பிஃபோர், பீட்டர் பார்க்கர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் யாருங்கிறத உணர்ந்து வெனம்கிட்டேருந்து வெளியில் வந்துடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு சாதாரண நர்ட் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறான், அவனுக்கு ஒரு இழப்பு ஏற்படுது, அதனால் விஜிலாண்டியாக மாறுறான். செகண்ட் பார்ட்டில் டூயல் லைஃப்பை வாழ கற்றுக்கிறான், பவரை இழக்கிறான், திரும்பவும் அடையிறான். அண்ட் இந்த தேர்ட் பார்ட்டில் ஒரே நேரத்தில் மூணு வில்லன்ஸை எதிர்கொள்கிறான், அதுலேயும் குறிப்பாக தான் மனசாட்சியோடு போராடி ஜெயிச்சு திரும்பவும் நல்லவனாக மாறுறான். ஸோ இந்த ஏர்லி ஸ்பைடர்மேன் மூவிஸில் இருந்த அந்த எமோஷ்னல் வெயிட்டேஜ் இந்த மூவிலையும் இருக்க தான் செஞ்சது. அண்ட் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொன்னாலும் கூட, அப்போ எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த காமிக் புக் ஆரிஜின் இல்லை வந்து இந்த ஸ்டோரி ஸ்பின் ஆஃப்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக யாரும் பார்க்காத கேள்விப்படாத டைமுங்கிறதுனால அது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவை தான் கொடுத்தது. ஸோ மார்வல் அந்த மூவியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற ஆசையில், இல்லைனா இதை ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு வரணுங்கிற ஆசையில் சில போல்டான டிசிஷன்ஸ்லாம் எடுத்தாங்க. அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எக்ஸிஸ்டிங் ஸ்பைடர்மேன் கேஸ்ட் எல்லாம் மாற்றினாங்க. 2012 தி அமேசிங் ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதாவது அமேசிங் ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒரு புது படத்தை வெளியிட்டாங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடித்து வந்த ஸ்பைடர்மேன். எஸ், அப்போ அவர் தான் புது ஸ்பைடர்மேனாக கொண்டு வந்தாங்க. பட் இதுலேயும் அதே ஓல்டு ஸ்பைடர்மேனுடைய ஸ்டோரி தான். பட் இந்த தடவை ஸ்பைடர்மேனோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு, ஃப்யூச்சர் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஸ்பின் ஆஃப்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க ஸ்பைடர்மேனுக்கு அதே மாதிரி ஒரு பழைய கதை. பட் இந்த தடவை டாக்டர் ஆக்டேவியஸ் மாதிரியான ஒரு ப்ரொஃபஸருக்கு பதிலாக லிசர்ட் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது அமேசிங் ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் பார்த்த கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர். அந்த சிஜிஐ வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் மூவியில் நிறைய ஃப்ளாஸ் தெரிஞ்சது. ஒரிஜினல் கேரக்டர்ஸ் எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்யூச்சருக்காக ஸ்டோரியை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரெச் பண்ண போய் ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டாங்க. ஸோ 2012 வந்த இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடித்து வெளியில் வந்த அந்த ஸ்பைடர்மேன் அந்தளவுக்கு கிளிக்கே ஆகலை எனக்கு. பட் ஃப்யூச்சரில் அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு டாக்ஸ் வந்தப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் எல்லோரும் எக்ஸைட் ஆனாங்க. மேபி ஃப்யூச்சரில் நிறைய நல்ல கேரக்டர்ஸ் வரலாம் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து ஒரு வருஷம் கழித்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 2014 ரிலீஸ் ஆச்சு. இதில் ஸ்பைடர்மேனோட ரொம்ப ஐக்கானிக்கான வில்லன்ஸில் ஒருத்தன் எலக்ட்ரோ, ஜேமி ஃபாக்ஸ் நடிச்சிருப்பார். அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ரைனோ, ரைனோவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த பார்ட்லேயும் க்ரீன் காப்ளினை கொண்டு வந்தாங்க. அவங்க பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, எதிர்காலத்தில் வர என்ட்ரிஸான வெனம், அதாவது ப்ராப்பரான வெனம், அப்புறம் சினிஸ்டர் சிக்ஸ் அப்படிங்கிற குரூப்ஸ் இதெல்லாம் கொண்டு வரத்துக்கு தான் இந்த ஸ்டோரி லைனை அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அண்ட் லோ பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் இதனால் அந்த ஐடியாவை அப்படியே ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. அதாவது அமேசிங் ஸ்பைடர்மேனை ஊற்றி மூட்டாங்க. இனிமேல் ஸ்பைடர்மேன் படம் அடுத்த பார்ட்டில் வந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில், இன்னொரு பக்கம் அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் மார்வலோட கேப்டன் அமெரிக்கா ஃப்ரான்ச்சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. அதோடைய முக்கியமான ஒரு இடத்துல கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் 2016, அது ஒரு ஸ்பைடி மூவி கிடையாதுனாலும் கூட டாம் ஹாலன்ஸ் அப்படிங்கிற பையனை முதல் முறையாக ஸ்பைடர்மேனாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கான ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மூவியாக மட்டும் அமைஞ்சது மட்டும் இல்லாமல் அது ஒரு சம வெயிட்டான பிளேஸ்லேயும் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ராபர்ட் டி ஜூனியரோட நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இன்னும் பல பெரிய ஸ்டார் கேஸ்ட்டுக்கு நடுவில் டாம் ஹாலன்ஸ் நடிச்சிருப்பார். ஸோ அது அவரோட கெரியருக்கு பூஸ்ட் கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கே திரும்ப ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டாம் ஹாலன்ஸை தெரியாதுன்னு சொல்கிறவங்களே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஸ்பைடர்மேன்னு சொன்னால் அந்த பையன் ஞாபகம் தான் எல்லாருக்கும் வரும். அந்த அளவுக்கு அந்த முகம் கரெக்டாக பொருந்திருக்கு. அண்ட் சிவில் வார்க்கு அடுத்தபடியாக சொல்லப்போனால் சிவில் வாரில் நம்ம பேசுறதுக்கு அவ்வளோதான் விஷயம் இருக்குது, அதுக்கு மேலே அதில் பேச ஒன்றும் இல்லை. டாம் ஹாலண்டை தனியாக ஸ்பைடர்மேனாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஸ்பைடர்மேன் மூவியாக இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் அட் 2017. இந்த படம் கேப்டன் அமெரிக்காவோட சிவில் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற நிகழ்வுகளாக எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்தில் ப்ரீவியஸ் ஸ்பைடர்மேன் மூவி ஃப்ரான்ச்சைஸில் பண்ண மாதிரி, குறிப்பாக அமேசிங் ஸ்பைடர்மேனில் பண்ண மாதிரி அவங்க ஒரு தப்பு பண்ணாமல் புத்திசாலித்தனமாக லார்ஜர் ஃப்ரான்ச்சைஸோடு இதை இணைக்கிறதுனால குறிப்பாக டோனி ஸ்டார் கூட இதை இணைச்சிக்கிட்டாங்க. எப்படின்னா இந்த புது பீட்டர் பார்க்கர் இப்போ தான் ஹைஸ்கூலுக்கு போகிற மாதிரியும் இல்லை ஹைஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகிற மாதிரியும் ஒரு யங் கிட்டா அப்படி வச்சது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் அட்டன்ட் பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் அவெஞ்சர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் தகுதியான வந்தான்னு டோனி ஸ்டார்க்குக்கு டாம் ஹாலண்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இது அப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் சிட்டியில் நடக்கிற க்ரைமை தடுக்க முயற்சி பண்ணுவான், இன்னொரு பக்கம் அவனோட ஃப்ரெண்ட்ஸான எம்ஜே அண்ட் நெட் இவங்க ரெண்டு பேர் கூட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவும் முயற்சி பண்ணுவான். இதில் நெட்டோட கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், கூஃபியாக ஃபன்னியாக இருக்கும். அதே மாதிரி எம்ஜே ஜெண்டேயாவும் டாம் ஹாலண்ட்ஸும் ரியல் லைஃப் கப்புள்ஸ். அவங்க ரெண்டு பேரும் அப்புறமா டேட் பண்ண ஆரம்பித்தாங்க, அது ஒரு கூடுதல் ஃபேக்ட். அது ஒரு பவர் கப்புள் மாதிரி இன்றைக்கி பேசிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் தான் ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்சு காமிக் புக் ஆரிஜினாக இருந்தாலும் சரி மூவி அடாப்டேஷனாக இருந்தாலும் சரி எம்ஜே மாதிரி ஒரு கேரக்டரை பிளாக் லீடாக கொண்டு வரலாம், அதாவது ஒரு கலர்டு பர்சனை அந்த கேரக்டருக்கு போடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணது அதான் ஃபஸ்ட் டைமாக என்னன்னு எனக்கு தெரில. பட் நான் நோட்டீஸ் பண்ணது அப்போ தான். இன்றைக்கி இது ஒரு இன்க்ரீஸிங் ட்ரெண்டாக மாறி இன்றைக்கி அது நிறைய நடக்குது. பட் அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் மாறி இருக்கு. அன்றைக்கி அதை யாரும் அப்படி நெகட்டிவாக பார்க்கல. ஸோ அது அந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். அந்த படத்தில் சில பிளாட் ட்விஸ்ட் மாதிரி ஜெண்டாயாவோட அப்பாவே அந்த வல்ச்சருங்கிற வில்லனாக இருப்பார். அண்ட் பீட்டரோட ஆண்ட் மே இந்த படத்தில் மற்ற படத்தில் வந்த மாதிரியோ இல்லை கார்ட்டூன் வெர்ஷனில் வந்த மாதிரியோ இல்லாமல் கொஞ்சம் எங்கான ஆண்ட் மேவாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் காமிக் புக் வெர்ஷனில் பார்த்த மாதிரி தொணத்தொணன்னு பேசுகிற ஸ்பைடர்மேனாகவும் கொஞ்சம் ஜோக் அடிக்கிற ஃபன் பண்ணுற ஹியூமரஸான ஸ்பைடர்மேனாகவும் இவனை காட்டியிருப்பாங்க. ஏர்லி டேஸில் வந்த ஸ்பைடர்மேன் மூவியில் எல்லாமே சீரியஸாக இருக்கும், எப்போவாது சுச்சுவேஷனலான ஹியூமர் மட்டும்தான் இருக்கும். பட் இது அப்படி இல்லை, படத்தில் சில சீன்ஸே டெலிபரேட்டாக அவங்க வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ப்ரீவியஸ் மூவிஸில் பெரிய ஸ்கை டவர்ஸ் ஆர் ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் இருக்கிற சிட்டியில் அவர் வெப் ஸ்லிங்கிங் பண்ணி போவார். பட் இந்த பர்டிகுலர் மூவியில் ஹீரோ குயின்ஸுங்கிற ஏரியாவில் இருப்பார். ஸோ ஸ்பைடர்மேன் வந்து வெப் ஸ்லிங்கிங்கை விட அதிகமாக ஜம்பிங் வால் வாக்கிங் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அப்ரோச்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இதை ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் காமெடி மூவின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கிடையாது. பட் பிளாட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப போர் அடிக்காமல் டாம் ஹாலண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண விதமும் ஃப்யூச்சர் மூவிஸ்க்கான அந்த பேஸையும் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கை இதோட முடிப்போம். அதுக்கு அடுத்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியது வெனம் 2018. என்னப்பா இது, நீ ஸ்பைடர்மேனை பற்றி பேசிட்டு தனியாக 2018 வந்த வெனம் மூவியை பற்றி பேசுகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த படமும் டாம் ஹாலண்டோடைய யூனிவர்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். வெனம் மூவியில் டாம் ஹார்டி மூலமாக வெனம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐக்கானிக் ஸ்பைடி வில்லன் வெனம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டாம் ஹாலண்டோட ஃப்யூச்சரை பிளானில் வச்சு தான் இந்த படத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க. பட் அப்போதைக்கு அது வெறும் ஒரு பிளானிங்கில் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், எஸ் டானோஸ் கூட நடந்த சண்டை, அவன் போட்ட சொடுக்கில் உலகத்தோட பாதி பாப்புலேஷன் காணாமல் போன படம், காணாமல் போனவங்களில் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனும் ஒருத்தன். ராபர்ட் ஜூனியர் கையிலிருந்தே அவன் கரைஞ்சி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த படத்துலேயும் ஸ்பைடியோட கேரக்டருக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருந்தது, ஸ்க்ரீன் டைம் குறைவாக இருந்தாலும் கூட. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அவெஞ்சர்ஸ் என்கேம் 2019. என்கேமை நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். எந்த சொடுக்கு போட்டு தானோஸ் உலகத்தை அழிச்சானோ அதே சொடுக்க போட்டு உலகத்தை திரும்ப காப்பாற்றி எல்லாரையும் திரும்ப கொண்டு வருவாங்க. அதில் ஸ்பைடர்மேனும் திரும்ப வருவான். அதுக்கப்புறமா ஸ்பைடர்மேன் பேக் டு ஹிஸ் ரூட்ஸுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஸ்பைடர்மேன் மூவி திரும்ப வந்தது, ஸ்பைடர்மேன் ஃபார் அவே ஃப்ரம் ஹோம் 2019 அந்த படமும் வந்தது, எஸ். பட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஸ்டோரி பிளாட் என்னென்னா, இந்த படம் என்கேமுக்கு அப்புறம் வரும்போது உலகத்தில் இருந்த மேஜர் பாப்புலேஷன் எல்லாம் இன்ஃபினிட்டி வார் அப்போ அழிஞ்சு போய் அதுக்கப்புறமா திரும்ப வந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க காணாமல் போன காலகட்டத்தில் நடந்த மாற்றம், திரும்ப வந்தவங்களுடைய மெமரி லாஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். குறிப்பாக ஜெண்டேயாவுக்கு நம்ம டாம் ஹாலண்டை பெருசாக ஞாபகம் இருக்காது. இருந்தாலும் அவங்க அதே ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க, இவரும் அதே ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பார். இந்த படத்தில் அவங்க யூரோப்புக்கு ட்ரிப் போகிற மாதிரியும் அங்கே நடக்கிற சாகசங்கள் தான் படங்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. சுருங்க சொன்னால் இதான் கதை. இதில் இன்னொரு முக்கியமான வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, மிஸ்டீரியோ. எஸ் மிஸ்டீரியோ எல்லாருக்கும் பின்னாடி விபூதி அடிச்சுட்டு போயிடுவான், அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த படத்துக்கு அடுத்தபடியாக ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் 2021 ரிலீஸ் ஆச்சு. மை வர்ஸ்ட் நைட் மேர் கேம் ட்ரூங்கிற மாதிரி இந்த படத்தில் ஸ்பைடர் மேனுடைய ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிடும், அதை உருவாக்குற பிரச்சனை. ஸோ ஸ்பைடர் மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டே ஹெல்ப் கேட்குறது, அவர் இவரை மல்டிவர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே நடக்கிற பிரச்சனை, அதோடைய பின்விளைவுகள், நோ வே ஹோமில் இவருக்கும் ஜெண்டேயா அதாவது எம்ஜிஏக்கும் உருவான அந்த காதல் இந்த பார்ட்டில் பாதிக்கப்படுறது, இதையெல்லாம் ஸ்டோரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப க்யூரியஸான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு ஸ்பைடர் மேன்ஸையும் இந்த படத்தில் அவங்க திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க. இந்த யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகிறது மூலமாக இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு சுழியம் போட்டு ஆரம்பித்து வச்சது. அண்ட் ஐகானிக் ஸ்பைடர் வில்லன்ஸையும் திரும்ப இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மல்டிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஆல்டர்னேட் உலகம் இருக்குது, அங்கே எங்கே இருக்கிறதுக்கு அப்படியே நேர்மாறான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். ஸோ அதுதான் கடைசியாக நம்ம பார்த்த டாம் ஹாலண்ட் நடித்து வந்த ஸ்பைடர் மேன். பட் ஸ்பைடர் மேன் அதோடு முடிஞ்சு போச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்பைடர் மேன் ஆரம்பித்தது ஒரு காலத்தில் அனிமேஷனில் தான், அதே மாதிரி இப்போவும் அந்த அனிமேஷனில் தான் திரும்பவும் டாக் ஆஃப் த டவுனாக மாறியிருக்கு. சொல்லப்போனால் ஸ்பைடர் மேன் இன்டு த ஸ்பைடர் வேர்ஸ் அப்படின்னு 2018 சோனியோட தயாரிப்பில் ஏற்கனவே ஸ்பைடர் மேன் அனிமேஷன் மூவி வந்தது. மூவிஸ்லேயும் நம்ம டாம் ஹாலண்ட் மூவியில் எம்ஜேவை ஒரு கலர்ட் பர்சனாக காட்டியிருந்தது கொஞ்சம் கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுச்சுன்னு சொன்னோம். பட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவாக இருக்கிற மைல்ஸ் மொராலஸ் ஸ்பைடர் மேன் அவனே ஒரு கலர்ட் பாய் தான். அப்பா ஒரு கலர்ட் பர்சன், அதாவது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். அம்மா ஒரு போர்ட்டோரிக்கன். அப்பா மைனாரிட்டியை சேர்ந்தவர், அம்மா மைனாரிட்டிக்கும் மைனாரிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இந்த அனிமேஷன் மூவி அண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்டோரியை அவங்க ரொம்ப தூரம், அதாவது பெரிய அளவில் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் எடுத்துக்க இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸ்பைடர் மேனை ஒரு பிளாக் கிட்டாகவும் ஒரு இன்டர்ரேஷியல் கப்பலோட பையனாகவும் காட்டுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் அதுதான் இந்த படத்துக்கு ஒரு வாவ் ஃபேக்டர் அண்ட் கூல் ஃபேக்டரை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்பைடர் மேன் மூவியும் அதுக்கு முன்னாடி கடைசியாக வந்த ஸ்பைடர் மேன் மூவி மாதிரியே மல்டிவர்ஸ் கான்செப்டை நல்லா பயன்படுத்தி பல வகையான ஸ்பைடர் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. குவர்க்கி, க்யூட், வியர்ட். ஏன் பீட்டர் பார்க்கர்லேயே ரெண்டு பீட்டர் பார்க்கர், அதுவும் முதல் பீட்டர் பார்க்கர் இறந்து போகிற மாதிரியும் அந்த இடத்த இந்த மைல்ஸ் மொராலஸ் நிரப்புற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இதில் ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு பிக்கி ஸ்பைடர் மேன் கூட வரும். ஆமாம், ஸ்பைடர் வேர்ஸில் ஏற்படுற பிரச்சனை, வெவ்வேறு ஸ்பைடர்ஸை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துடும், அதை அவங்க எப்படி சரி பண்ணுறாங்கங்கிறத அந்த பார்ட்டோட கதை. ஒரு ஒரிஜினல் மூவி அடாப்டேஷனால் சாதிக்க முடியாததை ஒரு அனிமேஷன் மூவியால் சாதிச்சு காட்ட முடியுங்கிறத அவங்க 2018 காட்டியிருக்காங்க. அதோட கலர் தீம், அவங்க ஸ்டோரி சொன்ன விதம், அண்ட் ஸ்பைடர் மேன் இந்த ஸ்பைடர் மேன் அனிமேஷன் மூவிஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, மியூசிக், இதோடைய மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல பெப்பியாக இருக்குது கேட்கவே. ஸோ 2018 ஸ்பைடர் மேன் இன்டு த ஸ்பைடர் வேர்ஸ் நமக்கு ஒரு புது கதவை திறந்தது. அதோட விளைவாக இப்போது ஜூன் மாதம் ஸ்பைடர் மேன் அக்ராஸ் த ஸ்பைடர் வேர்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அனிமேஷன் மூவியும் ப்ரீவியஸ் மூவியை போலவே நிறைய ட்விஸ்ட், டேர்ன்ஸ், வியர்டான அதே நேரத்தில் கூலான பல கான்செப்ட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பார்ட்டில் உங்கள் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு விதவிதமான ஸ்பைடர் மேன்ஸ் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மூவியை முடிஞ்சால் தியேட்டரில் போய் பாருங்கள். வெறும் அனிமேஷன் தானேன்னு இதை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இன்டு த ஸ்பைடர் வேர்ஸாக இருந்தாலும் சரி, அக்ராஸ் த ஸ்பைடர் வேர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட படமாக தான் இருக்கும். இந்த படம் அனிமேஷனில் பல புது சாதனைகளை படைச்சதாகவும் சொல்லப்படுது, புது ட்ரெண்டை உருவாக்கியிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. குறிப்பாக ஏர்லி 90s வந்த ஸ்பைடர் மேனோட காமிக்ஸில் இருந்த அந்த கலர் தீம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பழைய கலர் தீமாக இருந்தாலும் இந்த காலத்துக்கு பொருந்தி போகிற மாதிரி பெப்பியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை ப்ளீஸ் போய் தியேட்டரில் ஒருத்தரவை பாருங்கள், நீங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த அக்ராஸ் த ஸ்பைடர் வேர்ஸோடைய எண்டிங், வாவ், சூப்பரான கிளிஃப் ஹேங்கர். ஆக்சுவலி படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபேவரட் ஹீரோ ஸ்பைடர்மேனை சின்ன வயசில் கார்ட்டூனாக டிவியில் பார்த்துருக்கலாம், அதுக்கப்புறம் தியேட்டரில் படமாக பார்த்துருக்கலாம், அதே டப்டு வெர்ஷனாக டிவியில் பார்த்துருக்கலாம், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டரில் போய் பார்த்துருக்கலாம், இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி அனிமேஷன் மூவியாக பிக் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி ஸ்பைடர்மேன் வேஸ்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் ஸ்பைடர்மேனை திரும்பவும் நமக்கு நல்லா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நான் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் ஸ்பைடர்மேனை போய் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாய்.